സമൂഹ വാനൊളിയിൽ കുരുകുളം കച്ചൽ കൽവിസാർ നടപടികളിൽ തരം 5 മാണവുകൾക്കാണ് കച്ചൽ നേരം. ഇത് തായ്മൊഴി പാഠത്തിൽ ഇന്ന് നാം കേൾക്കവിരിക്കും പാഠം കുഹനോട് ഐവരാണോ. ആം അൻപാണ മാണവുകളെ, ഇന്നേര വണക്കങ്ങളുടെ ഉങ്ങൾക്ക് തരം 5 തമിഴ് പാടനൂലിൽ കുഹനോട് ഐവരാണോ എന്ന പാഠത്തെ പറ്റിയ വിളക്കത്തെ ഇന്ന് നാം പാർപ്പോം. തമിഴ് പാടനൂലിലുള്ള പല പാഠങ്ങളെ നിങ്ങൾ പഠിത്ത് വിനാത്താൾ 2 പന്തി കേൾവികൾക്ക് പതിലളിക്ക പൽവേറെ മുയച്ചികളെ മേൽക്കൊണ്ട് ഇന്ന് പരീക്ഷയ്ക്ക് തയ്യാറായി കൊണ്ടിരിക്കീർകൾ എന്ന അടിപ്പടയിൽ ഇപ്പാടത്തിൽ ഒവ്വൊരു പന്തിയിലും എവ്വാറാണ് കേൾവികൾ വരും, എവ്വാറാണ് കേൾവികൾക്ക് നാം എപ്പടി പതിലളിക്ക മുടിയും എന്നതെ പറ്റി സറ്റ് പാർപ്പോ. പാടത്തിക്കുൾ സെല്ലും മുൻ ഇന്നയ പാഠം ഉങ്ങൾക്ക് എളിമയാണ് മുറയിൽ ഉങ്ങളെ സെൻറ്റടയ വേണ്ടും, ഇലകുവാണ് കട്പിത്തലാക ഇരുക്ക വേണ്ടും എന്നതക്കാക കറ്റലുക്ക് സെല്ലും മുൻ കൽവി ഉപകരണങ്ങൾ മറ്റും പയറ്റിക്കൊപ്പികൾ പാടനൂൽ എന്നവറ്റെ നിങ്ങൾ ഉങ്ങൾ കൈവശം വെത്തു കൊള്ളുങ്ങൾ. പാടത്തിക്കുൾ സെൽവോം കുഹനോട് ഐവരാണോ. ഗംഗൈക്കരയിൽ സിറിംഗിപേരം എന്ന നഗറിൽ വാൾപവൻ കുഹൻ എന്ന വേടർകുട തലൈവൻ. 1000 മരക്കലങ്ങൾക്ക് അധിപതി, കരിയ മേനിയും തിരണ്ട തോളുകളും അഹഞ്ച മാർബുമുടയവൻ ഇന്ന് സിറിംഗിപേരത്തിൽ വാളും കുഹൻ എന്ന വേടർകുട തലൈവൻ. കുഹൻ എങ്ക് വാൾന്താൻ? ഗംഗൈക്കരയിൽ സിറിംഗിപേരം എന്ന നഗറിൽ. കുഹനിൻ സിറപ്പംശങ്ങൾ യാവേ? കുഹൻ വേടർ കുളത്തിൻ തലൈവൻ, 1000 മരക്കലങ്ങൾക്ക് അധിപതി, കരിയ മേനിയും തിരണ്ട തോളുകളും അഹഞ്ച മാർബും ഉടയവൻ. ഇവ്വാറു ഇവ്വിനാവുക്ക് എമ്മുടേ വിടൈ അമയ വേണ്ടും. ഇത്തകയ കുഹൻ ഇരാമനെ കണ്ട് മഹിള വേണ്ടും എന്ന് എണ്ണിനാണ്. വേടർകുല തലൈവൻ ഇരാമനെ കണ്ട് സന്ധിത്ത് മഹിള വേണ്ടും എന്ന എണ്ണത്തോട് അവൻ നിനക്കാണ്. മീനുകളെ നെയ്യിൽ പൊരിത്ത് മീനും തേനും സുമന്ത് സുറ്റത്താർ പുടൈസൂള വന്നാൻ. അവൻ വേടർകുല തലൈവൻ. ആകവേ അവൻ ഇറാമൻ ഇന്ത ഉണവേ ഉൺകാറാ എന്നതല്ല, താൻ വിരുമ്പി ഉണ്ണും മീൻ പൊരിയലും തേനും സുമന്ത് തനത് പടൈകളുടൻ ഇറാമനെ കാണ செல்கின்றான். எனினும் கூட்டமாக போவது நன்றென்று என்று எண்ணினான். சுற்றத்தாரையும் வில் வாள் முதலிய ஆயுதங்களையும் அகற்றி தான் மட்டும் தவப்பள்ளியை அடைந்தான். சுற்றத்தோடு சென்று அங்கு இராமனை கூட்டமாக சந்திப்பது அவருக்கு இடராக இருக்கும் என்ற எண்ணத்தில் தான் மாத்திரம் தன்னுடைய ஆயுதங்களை களைந்து தனியாக தவப்பள்ளியை சென்றடைகிறார். ஆசிரமத்தில் முன்னிற்கின்ற வீரனாகிய இலட்சுமணர், இலட்சுமணர் யார்? இராமனின் இளைய சகோதரன். நீ யார், ஏன் வந்தாய் என்று வினவுகிறார். குகன், ஐயனே, நான் வேடர்குல தலைவன், என் பெயர் குகன், நான் இராமரை காண வந்தேன் என்றான். நான் வந்து வேடர் குலத்தில தலைவன், என் பெயர் குகன், நான் இராமபிரானை காண வந்திருக்கிறேன் என்று இலட்சுமணரிடம் கூறுகிறார். இலட்சுமணர் இப்போ சிந்திக்கிறார், ஆஹா, வேடர்குல தலைவன் ஏன் நமது சகோதரரை காண இவர் வந்திருக்கிறார் என்ற எண்ண ஓட்டத்தில் இலட்சுமணர் இங்கு நில் என்று கூறி உள்ளே சென்று இராமரை வணங்கி, அண்ணா, குகன் என்ற வேடர்குல தலைவன் தங்களை காண வந்திருக்கிறார். உள்ளத்தால் தூய்மையானவன், ஒழுக்கத்தில் உயர்ந்தவன், உள்ளே விடலாமா என்று வினவினார். இராமர் அவனை என்பால் அனுப்புக என்றார். ஆம், அவரை என்னோடு அனுப்பு, என்னிடம் அனுப்பிவை என்று இலட்சுமணருக்கு பணிக்கிறார். இலட்சுமணர் குகனுக்கு அனுமதி தந்தார். குகன் ஆசிரமத்திற்குள் சென்று இராமரை பலமுறை வணங்கினார். கண்ணீர் சொரிந்து பறிந்து, ஐயனே, மீன்களை நெய்யில் பொறித்து கொணர்ந்தேன், தேவரே, திருகுளம் எதுவோ என்றான். ஆ, இங்கு ஒரு ஒத்து ஒலிக்கும் சொல்லாக சொரிந்து பறிந்து என்ற சொல் காணப்படுகிறது. இங்கு இப்பந்தியை எடுத்துக்கொண்டால் இலட்சுமணரிடம் குகன் கூறியது யாது? ஐயனே, நான் வேடர்குல தலைவன், என் பெயர் குகன், நான் இராமரை காண வந்தேன் என்று கூறினார். வேடர்குல தலைவன் தன் விருப்பத்தை கூறிய பின் இலட்சுமணர் கூறியது யாது? இங்கு நில், இங்கு நில் என்று கூறுகிறார் இலட்சுமணர். ஆம், இப்பொழுது இராமனை காண குகன் சென்றிருக்கிறார். மீன்களை கொண்டு வந்ததை கூறுகிறார். நான் மீன் கொண்டு வந்திருக்கிறேன், மீன்களை பொறித்து தேனும் கலந்து எடுத்து வந்திருக்கிறேன், உங்களை காண நீங்கள் உண்ண வேண்டும் என்று இராமனிடம் கேட்கிறார். இராமர் அங்குள்ள முதிர்ந்த முனிவர்களை பார்த்து புன்னகை செய்தார். ஏன், இராமர் மீன்கள் எல்லாம் சாப்பிடுபவர் அல்ல. குகனே, மிக்க மகிழ்ச்சி, நீ கொணர்ந்த உணவுகளை நான் அங்கீகரித்துக் கொண்டேன். ஆ, நீ கொண்டு வந்த உணவுகளை நான் ஏற்றுக்கொண்டேன். உன் அன்பு ஆழங்கானாத ஆழ்கடல் போன்றது. ஆழ்கடலுக்கு ஆழத்தை எங்களால அறிய முடியாது. அதுபோல இந்த அன்பு ஆழங்கான முடியாதது. இங்கே என் அருகே இரு என்றார். இராமர் பலமுறை கூறியும் குகன் இராமன் பக்கத்தில் அமரவில்லை. இராமரை பலமுறை பார்த்தும் குகனுக்கு போதும் என்ற எண்ணம் வரவில்லை. இராமரை வைத்தக்கண் வாங்காமல் பார்த்து களிப்புற்றிருந்தான். களிப்புற்றிருந்தான் என்பது இங்கு மகிழ்ச்சி அடைகின்றான் என்பதை குறிக்கின்றது. இராமரின் தவக்கோலத்தை கண்டு வருந்துகிறான். ஆம், குகனுக்கு இப்பொழுது இராமனை கண்டதும் மிகுந்த வேதனை. இராமனுடைய அனுமதி பெற்று அங்கு தங்குகிறார். குகன் இலட்சுமணரை பார்த்து ராமபிரான் கானகம் வர காரணம் யாது என்று வினவினான். இலட்சுமணர் கைகேயி தசரத மன்னனிடம் வரத்தை பெற்று இராமபிரானை கானகம் அனுப்ப ஏற்பாடு செய்த கதையை விளக்கி கூறுகிறார். இதனால் குகன் ஆறா துயரம் அடைகின்றார். ஆறா துயரம் என்பது மீளாத கவலை, மிக பெரும் துன்பம் அடைகின்றார். அன்று இரவு குகன் தானும் சுற்றமும் சூழ காவல் புரிகின்றார். யாருக்கு? இராமனுக்கு. தானும் தன்னுடைய சுற்றமும் சேர்ந்து காவல் புரிகின்றார்கள். பொழுது புலர்ந்தது, பொழுது விடிந்தது. இராமர் நீராடி ஜெப தவங்கள் செய்கின்றார். குகனை பார்த்து, ஓடம் கொண்டு வா, நாங்கள் கங்கையை கடந்து வனவாசம் புரிய வேண்டும் என்றார். ஆ, நாங்கள் வனவாசம் புரிய வேண்டும் என்று கூறுகின்றார். இந்த வார்த்தையை கேட்ட குகன் அதிர்ச்சியடைகின்றான். இந்த வார்த்தையை கேட்ட குகன் அதிர்ச்சியடைந்தான். ஐயனே, தாங்கள் இங்கேயே இருக்க வேண்டும். தங்களுக்கு தொண்டு செய்ய அடியேனும் 5000 வேடர்களும் இருக்கின்றோம். கங்கை கரை சுகமான இருப்பிடம். இங்கு பூசைக்கு தேவையான நறுமணம் நிரம்பிய மலர்கள் இருக்கின்றன. நல்ல நல்ல போர்வைகள் இருக்கின்றன. இனிய கனிகள் இருக்கின்றன. பகைவரை வெல்லுவேன், கிழங்குகளை கொணர்வேன், 8 திசைகட்கும் வழி சொல்லுவேன். அடியின் எல்லா தொண்டுகளையும் அன்புடன் செய்வேன். ஆதலால் இங்கேயே இருக்க வேண்டும். நீங்கள் இங்கிருந்து செல்ல தேவையில்லை என்று மனமுருகி கேட்கிறார் குகன். ஆனால் இராமனோ அதற்கு இசையவில்லை. இராமர் குகனை அன்புடன் நோக்கி, குகனே, இன்று முதல் தசரதருக்கு 5 புதல்வர்கள். நீ எனக்கு தம்பி, அதாவது நான் உன்னை என் சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறேன். பரதன் முதலியோர் உனக்கு தம்பியர், சீதை உனக்கு அண்ணி. 14 ஆண்டுகள் 14 நாட்கள் போல கழிந்துவிடும், பின்னர் நாம் ஒன்று சேர்ந்து வாழ்வோம், என் சொல்லை தட்டாதே, ஓடம் கொணர்க என்றார். இப்பொழுது குகனே அவனது அன்பை புரிந்து, நீயும் எனக்கு ஒரு சகோதரன் போல உன் பிரிவை சாதாரணமாக ஏற்று எனது இந்த வனவாசத்தை நான் மேற்கொள்ள இடம் கொடு. இதற்கு நீ துணை நிற்க வேண்டும். எனக்கு இந்த ஆற்றை கடக்க ஓடம் கொண்டு வந்து தருவாயாக என்று இராமர் கேட்கிறார். இராமரும் சீதையும் இலட்சுமணரும் ஓடத்தில் ஏறினார்கள். இராம நாமத்தை இனிமையாக பாடிக்கொண்டே ஓடத்தை குகன் செலுத்துகின்றான். இப்பொழுது குகனுடன் இராமன் மறுபக்கம் செல்ல துணிகின்றார். கங்கை வெள்ளத்தில் குகனுடைய ஓட பாடலில் நாத வெள்ளமும் இராமர் மீதான அவனுடைய அன்பு வெள்ளமும் கொந்தளித்து ஓடின. ஓடம் அக்கரையைச் சேர்ந்தது. இராமர் குகனை பார்த்து, மனம் வருந்தாமல் இரு, மீண்டும் ஒன்று சேர்ந்து மகிழ்வோம் என்று கூறி கானகம் சென்றார். அங்கு மாதவ மணி விளக்கான பரத்துவாச முனிவரை கண்டு வணங்கினார். முனிவரின் சொற்படி சித்திரக்கூட மலைக்கு அருகிலுள்ள மந்தாகினி நதிக்கரையில் ஓர் ஆசிரமம் அமைத்து மூவரும் தங்கினார்கள். சில நாட்கள் கழித்து இராமபிரான் பயணத்தை தொடர்ந்தபோது வழியில் யமுனா நதியை கண்டார். அப்புண்ணிய நதியில் சீதை மற்றும் இலட்சுமணருடன் நீராடினார். அங்குள்ள காய் கனிகளை உண்டு மூவரும் பசியாறினர். நதியின் அக்கரையில் மூங்கில்களை கொண்டு ஓலைகளை பரப்பி ஒரு பர்ணசாலையை இலட்சுமணர் அழகாக அமைத்தார். தம்பி தன்மேல் வைத்துள்ள அன்பினையும் தொண்டினையும் கண்டு இராமர் வியப்புற்றார். இலட்சுமணரை மார்புற தழுவி வாழ்த்தி சீதையுடன் இராமர் அப்பர்ணசாலையில் தங்கினார். இங்கு பாடத்தை அடிப்படையாக கொண்டு பல்வேறுபட்ட ஒத்த கருத்து சொற்கள், எதிர்கருத்து சொற்கள், இணைமொழிகள், அடுக்குமொழிகள் மற்றும் அடிப்படை மொழித்திறன் விருத்தி சார்ந்த பல்வேறுபட்ட கேள்விகள் உங்களுக்கு வினவப்படலாம். இந்த அடிப்படையில் முதலாவதாக நாம் இப்பாடத்தில் உள்ள ஒத்த கருத்து சொற்களை சற்று பார்ப்போம். கரை என்பதன் ஒத்த கருத்து சொல் ஓரம். கங்கை என்பதன் ஒத்த கருத்து சொல் நதி. தலைவன் பதி கரிய மேனி என்பது அவருடைய உடலை குறித்து நிற்கின்றது. அடுத்ததாக மகிழ்தல், மகிழ்ச்சியடைதல், சந்தோஷமடைதல், களிப்படைதல் என்ற ஒத்த கருத்து சொற்களை கொண்டிருக்கும். சுற்றத்தார் என்பது தன்னை சூழ்ந்திருக்கும் படை. தவப்பள்ளி என்பது முனிவர்கள் வாழும் இடம். தவப்பள்ளி என்பது முனிவர்கள் வாழும் இடம். ஆசிரமம், ஆசிரமம் என்பது முனிவர்கள் வாழும் இடம் என்பதை குறிக்கின்றது. தவப்பள்ளி, ஆசிரமம், முனிவர்கள் வாழும் இடம். அடுத்ததாக இப்பாடத்தில் உள்ள அண்ணா என்ற சொல், அண்ணா என்ற சொல் தமையனை குறித்து நிற்கின்றது. தூய்மை என்பது சுத்தத்தையும், ஒழுக்கம் என்பது விழுமியத்தையும், அதாவது நல்ல பண்புகள், நட்பழக்க வழக்கங்களை இந்த ஒழுக்கம் விழுமியம் என்ற சொல் குறித்து நிற்கின்றது. ஐயனே என்ற சொல்லி வரும் நிறுத்தற்குறி. ஐயனே, மீன்களை நெய்யில் பொறித்து கொணர்ந்தேன். இங்கு ஐயனே எனும் போது ஒருவரை விழித்து உயர்த்தி பேசுகிறார். நிறுத்தற்குறியாக வியப்புக்குறி பயன்படுத்தப்படுகிறது. மகிழ்ச்சி என்பதன் ஒத்த கருத்து சொல் களிப்பு, உவகை. அதேபோல் களிப்புற்றிருந்தான் என்பது மகிழ்ச்சியடைந்து காணப்பட்டான், மகிழ்வுடன் இருந்தான் என்ற சொற்களை குறித்து நிற்கின்றது. வனவாசம் என்பது, அன்பான மாணவர்களே, வனவாசம் என்பது தான் காட்டில் சென்று வாழ்க்கை நடத்துவது வனவாசம். இங்கு இராமர் வனவாசம் செல்கிறார். தன்னுடைய ஆட்சி, தன்னுடைய அரண்மனை, தன்னுடைய சுற்றம் சூழம் யாவும் இழந்து காட்டில் வாழும் வாழ்க்கை வனவாசம் என்ற சொல்லின் பொருளாகும். அதிர்ச்சி அடைதல். அதிர்ச்சி என்பது வியப்படைதல், ஆச்சரியமடைதல், எதிர்பாராத திருப்பம் ஒன்று. அதிர்ச்சியாக இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது, புதுமையாக இருக்கிறது. இவ்வாறான சொற்களை பொருளை கொண்டிருக்கும் அதிர்ச்சியடைந்தான் என்ற சொல். அதே போல நறுமணம் என்பது நல்ல மணம். நறுமணம் சிறந்த வாசனை மிக்க மலர்களை இங்கு குறிக்கிற ஒரு சொல் நறுமணம். அதாவது நறுமணம் என்பதன் ஒத்த கருத்து சொல் வாசனை. மலர்கள் என்பது பூக்களை குறிக்கின்றது. நாம் அநேகமாக வினாத்தாள்களில் மலர்களை என்பதன் ஒத்த கருத்து சொல் யாது என்று கேட்டால் பூக்கள் என்று எழுதுவோம், அது தவறு. மலர்களை பூக்களை, மலரை பூவை, மலர்களில் பூக்களில், இவ்வாறு நாங்கள் ஒத்த கருத்து சொற்களை எழுதும் போது மிக கவனமாக எழுத வேண்டும். பகைவர் என்பதன் எதிர்கருத்து சொல் நண்பர். பகைவர் என்பதன் ஒத்த கருத்து சொல் எதிரி. பகைவர் நண்பர் எதிர்கருத்து, பகைவர் எதிரி ஒத்த கருத்து சொல். அதே போல உள்ளம் உருகி நிற்றல் என்பது உள்ளம் இறங்கி நிற்பது, இரக்கம், கருணை, அவர் மீது கொண்ட அன்பால் உள்ளம் உருகி நிற்கிறார் குகன் என்று கூறப்படுகிறது. இராமன் குகனை அன்புடன் நோக்கி. நோக்கி என்பது பார்த்து, ஒருவரை ஒருவர் நோக்குதல், ஒருவரை ஒருவர் பார்த்திருத்தல். அடுத்து இங்கு சில சொற்களை பிரித்தெழுதுவது எப்படி என்று பார்ப்போம். இராம நாமம், இராமன் நாமம், இராம நாமம். தொண்டு என்பது பணி அல்லது கடமை. பதினான்கு என்ற சொல்லை பிரித்தெழுதுக. பத்து சக நான்கு, பத்து சக நான்கு. ஓடம் என்பதன் ஒத்த கருத்து சொல் தோணி. ஓடம் என்பது ஒத்த கருத்து சொல். ஆண்டுகள் என்பதன் ஒத்த கருத்து சொல் வருடங்கள். அதாவது இங்கு இராமன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செய்கின்றான். அந்த அடிப்படையில் பதினான்கு வருடங்கள், ஆண்டுகள் என்பதன் ஒத்த கருத்து சொல் வருடங்கள் என்பதை குறித்து நிற்கின்றது. அதே போல ஓடத்தில் ஏறினார்கள். ஓடம் என்பது தோணி என்பதையும் இனிமையாக பாடுதல். இனிமையாக என்பது மிகவும் சிறந்த முறையில் மதுர குரலில் பாடுவதை குறித்து நிற்கின்றது. கங்கை வெள்ளத்தில் குகனுடைய ஓடப்பாடலில் நாத வெள்ளம். நாதம் என்பது இசை. நாதம் என்பது இசையை குறித்து நிற்கின்றது. கொந்தளித்த கடல். கடல் கொந்தளிப்பு என்பது கடல் ஆர்ப்பரித்து காணப்படுவதை கூறி நிற்கின்றார்கள். இங்கு அடுத்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு விடயம், பரத்துவாச முனிவரை எவ்வாறு இப்பந்தியில் விழிக்கிறார்கள். பரத்துவாச முனிவரை மாதவ மணிவிளக்கு என்று பேசப்படுகிறது. மாதவ மணிவிளக்கான பரத்துவாச முனிவர். அவ்வாறேனில் பரத்துவாச முனிவரை இங்கு எவ்வாறு சிறப்பிக்கிறார்கள்? மாதவ மணிவிளக்கு என்று சிறப்பிக்கின்றார்கள். இதேபோல பயணம் என்பதன் ஒத்த கருத்து சொல் பிரயாணமாகும். பயணம் என்பது பிரயாணம். புண்ணிய நதி என்பது புண்ணியம், தர்மம். இங்கு புண்ணிய நதியாக கூறப்படுவது யமுனா நதியை குறித்து நிற்கின்றது. இவ்வாறு இந்த பாடத்தின் ஊடாக இராமன் மீது குகன் கொண்ட அன்பும் பக்தியும் வெளிப்படுவதோடு குகனிடம் காணப்பட்ட நல்ல பண்புகள், அன்பால் ஈர்க்கப்பட்ட இராமனின் பணிவான அன்பான குணங்கள் என்பவை கூறப்பட்டது. அகராதி பயன்பாடுகளாக சில சொற்கள் தரப்பட்டுள்ளது. ஓடம் என்பது தோணி, கானகம் என்பது காடு, ஆசிரமம் முனிவர்கள் வாழும் இடம், பர்ணசாலை தவப்பள்ளி. பர்ணசாலை இலை குலை தலைகளால் வேயப்பட்ட குடிசை, பர்ணசாலை முனிவர்கள் வாழுமிடம், ஆசிரமம். கானகம் காடு, ஓடம் என்பது தோணி. இப்பாடத்தில் சில கேள்விகள் வினவப்பட்டுள்ளது. குகன் வாழ்ந்த நகரத்தின் பெயர் என்ன? குகன் வாழ்ந்த நகரத்தின் பெயர் சிரிங்கி பேரம். குகன் என்பவர் யார்? குகன் என்பவர் ஒரு வேடர் குல தலைவன். குகன் என்பவர் ஒரு வேடர் குல தலைவன். குகன் இராமரை காண்பதற்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்கள் யாவை? குகன் இராமரை காண கொண்டு சென்ற உணவுப் பொருட்களாக மீன்களை நெய்யில் பொறித்து மீனும் தேனும் கொண்டு செல்கின்றார். இலட்சி மன்னரிடம் குகன் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தி கொண்டான்? இலட்சி மன்னரிடம் வாயில் சென்று இராமனை பற்றி தான் கூறும் முன் இலட்சி மன்னன் கேட்கிறார், நீ யார் என்று. அப்பொழுது குகன் கூறுகிறான், ஐயனே, நான் வேடர்குல தலைவன், என் பெயர் குகன் என்று. அப்படி என்றால் இலட்சி மன்னரிடம் குகன் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தி கொண்டான்? நான் வேடுவ குல தலைவன் என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். இக்கதையின் ஊடாக இலட்சுமணரிடம் கண்ட நட்பண்புகள் மூன்று யாது? முதலில் தன்னை தேடி தன் சகோதரனை தேடி வந்த குகனை ஏன் இங்கு வந்தாய் என்று வினவி, பின்னர் தனது சகோதரன் சொன்ன சொல் தட்டாது உடனடியாக அவரை அழைத்து செல்கிறார். இங்கு தனையின் மீது தான் கொண்ட மரியாதை பேசப்படுகின்றது. அது அல்லாது தனது சகோதரனுக்கான வாழ்விட ஒழுங்கை, அழகான ஒரு பர்ணசாலையை அமைத்துக் கொடுக்கிறார். அங்கு தன் அண்ணன் மீது கொண்ட அன்பு, பணிவான பண்பு இங்கு புலப்பட்டு நிற்கின்றது. இக்கதையில் இலட்சி மன்னரிடம் கண்ட நட்பண்புகள் இவை யாவும். இதே போல இராமனிடம் காணப்பட்ட நல்ல பண்பு, குகனை சரியாக அன்பால் வழி நடத்தியமை, தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்தமை. அதாவது குகன் கூறுகிறார், தான் அனைத்து பொருட்களையும் உங்களுக்கு தருகிறேன், இங்கு நீங்கள் நில்லுங்கள், இங்கேயே நீங்கள் உங்கள் வனவாசத்தை முடித்துக் கொள்ளுங்கள் என்று. ஆனால் இல்லை, தசரத சக்கரவர்த்தியின் சொல்லை நான் மீறக்கூடாது என்ற அடிப்படையில் தான் 14 வருடங்கள் காடாள வேண்டும் என்பதில் உறுதியாக நிற்கிறார். தந்தை சொல்லை மதிக்கும் உயரிய பண்பு, அன்பால் அரவணைக்கும் குணம், தன்னுடைய கொள்கையில் உறுதியாக நிற்கும் திட சித்தம், இவை அனைத்தும் இராமனிடம் காணப்படும் நல்ல பண்புகள் ஆகும். இப்பாடத்தை தொடர்ந்து சில ஒத்த கருத்து சொற்கள் வழங்கப்பட்டுள்ளது, அவற்றையும் பார்ப்போம். சிரிப்பு என்பதன் ஒத்த கருத்து சொல் புன்னகை. சமுத்திரம் என்பது கடல், வனம் என்பது காடு, பழம் என்பது கனி, எண் திசை என்பது எட்டு திசைகளை குறித்து நிற்கின்றது. சிரிப்பு புன்னகை, சமுத்திரம் கடல், வனம் காடு, பழம் கனி, என் திசை எட்டு திசை. அடுத்ததாக தரப்பட்டுள்ள எழுவாய் பயனிலை சொற்களை கொண்டு வாக்கியம் எழுதுதல் என்ற ஒரு பயிற்சி உங்களுக்காக இப்பாடநூலில் வழங்கப்பட்டுள்ளது. நான் விளையாடினேன். இங்கு எழுவாய் பயனிலை சொற்களை கொண்டு வாக்கியம். நான் மாலையில் விளையாடினேன். சிங்கம் கர்ச்சித்தது. இங்கு இரண்டு அடைமொழிகளை சேர்த்தால் பெரிய சிங்கம் சத்தமாக கர்ச்சித்தது. எறும்புகள் சென்றன. எறும்புகள் சுறுசுறுப்பான எறும்புகள் சென்றன. எப்படி சென்றன? விரைந்து சென்றன. மயில் ஆடும் அடைமொழி. மயில் எழுவாய் அடைமொழியாக பெண்மயில் அல்லது தோகை மயில். ஆடும் பயனிலை அடைமொழி பயனிலைக்குரியதாக அழகாக ஆடும். பெண்மயில் அழகாக ஆடும். இவ்வாறு எழுவாய் பயனிலை சொற்களுக்கான அடைமொழி சொற்களை வினவுவது விளக்கமாக தரப்பட்டுள்ளது. அதை தொடர்ந்து இப்பாடத்தின் ஊடாக சில உள்ளீட்டு மரபு பெயர் பயிற்சி ஒன்று உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அரிசி, அரிசி சதை, சுளை, பருப்பு, சோறு. இவற்றில் கற்றாழையின் உள்ளீடு சோறு, தோடையின் உள்ளீடு சதை, கோதுமை உள்ளீடு பருப்பு, வாழை உள்ளீடு சதை, வரகு உள்ளீடு அரிசி, திணை உள்ளீடு அரிசி. இவ்வாறு உள்ளீட்டு மரபு பெயர்கள் சில வழங்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து அடைமொழிகளை சேர்த்து எழுதும் ஒரு பயிற்சி உங்களுக்கு மேலதிகமாக பாடநூலில் வழங்கப்பட்டுள்ளது. தாமரை மலர்ந்தது. வெள்ளை தாமரை அழகாக மலர்ந்தது. சிறுவன் பாடலை பாடினான். கெட்டிக்கார சிறுவன் நல்ல பாடலை அழகாக பாடினான். கருங்குயில் கூவும் ஓசை கேட்டது. கருங்குயில் கூவும் ஓசை இங்கு பயனிலை அடைமொழி, சத்தமாக கேட்டது. கொக்கு மீனை கொத்துகிறது. எழுவாய் அடைமொழி வெள்ளை கொக்கு. மீனை செயற்படு பொருள் அடைமொழி சிறிய மீனை கொத்துகிறது. பயனிலை அடைமொழி விரைந்து கொத்துகிறது, வேகமாக கொத்துகிறது. சிறுமி நடனம் ஆடுகின்றாள். அழகான சிறுமி அழகான நடனத்தை விரைந்து ஆடுகிறாள், அழகாக ஆடுகிறாள், மகிழ்வோடு ஆடுகிறாள். இவ்வாறு அடைமொழி சொற்களை இணைத்து எழுதப்பட்ட சில வாக்கியங்களில் அடைமொழி சொற்களை இனங்காண உங்களுக்கு வழிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு பெயர்ச்சொல் வகைகள் உங்களுக்கு கற்பிப்பதற்காக இப்பாடநூலின் இப்பாடத்தின் பின் இணைப்பாக காணப்படுகின்றது. பெயர்ச்சொற்கள் என்பது ஐம்புலனுக்கும் மனதிற்கும் புலப்படும் பொருட்களை குறிக்கும் சொல், பெயர்ச்சொல்லாகும். இது ஆறு வகைப்படும். அவை பொருட்பெயர், அதாவது பொருளின் பெயரை குறித்து நிற்பது பொருட்பெயராகும். பசு, மரம், கல், ரமணன் இவ்வாறு பொருட்களின் பெயரை குறித்து நிற்பது பொருட்பெயர். அடுத்ததாக இடப்பெயர். இடப்பெயர் என்பது யாதாயினும் ஒரு இடத்தை குறித்து நிற்கும். உதாரணமாக வீடு, முற்றம், மரத்தடி, சந்தை, பதுளை, கண்டி, கொழும்பு. இவ்வாறு இடங்களின் பெயரை குறித்து நிற்பது இடப்பெயராகும். மூன்றாவது பெயர்ச்சொல் காலப்பெயர். அதாவது இங்கு காலத்தின் பெயரை குறித்து நிற்கும். ஒரு பொழுதை குறிப்பதாக இருக்கும். மழை, வெயில், காலை, மாலை, நண்பகல், இரவு, நள்ளிரவு, வாரத்தில் உள்ள நாட்கள், திங்கள், செவ்வாய், புதன், மாதங்கள், மாதங்கள் பன்னிரண்டும் அல்லது வருடம் ஒன்றை குறிப்பதாக காலத்தை பொழுதை அடிப்படையாக கொண்டு காணப்படும் பெயர்ச்சொல் கால பெயர்ச்சொல் ஆகும். மாறி, பகல், திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை, நண்பகல், காலை, அதிகாலை, விடிகாலை, இவ்வாறான சொற்கள் கால பெயரை குறித்து நிற்கும். நான்காவது பெயர்ச்சொல் சினை பெயர். சினை பெயர் என்பது ஒரு முழுமையான பகுதியின் பிரிவுகளை அல்லது உறுப்புகளை தாங்கி நிற்கும். மரம் என்றால் மரத்தில் உள்ள பகுதிகள், கிளை, தண்டு, வேர், அரும்பு, மொட்டு, பூ, இவ்வாறானவை சினை பெயராகும். அதே போல மனிதன் என்று ஒருவரை எடுத்துக்கொண்டால் மனிதனின் உள்ள உடல் உறுப்புகள், கண், காது, செவி, தலை, மார்பு, கால், கை, இவ்வாறு மனிதன் என்ற முழுமையின் உறுப்புகள் பகுதிகளை குறித்து நிற்பது சினை பெயர். ஒரு பறவையை எடுத்துக்கொண்டால் அந்த பறவைக்குரிய அலகு, கண், இறகு, கால், இவ்வாறு அந்த பறவையின் பகுதிகளை குறித்து நிற்பது சினை பெயர் ஆகும். ஒரு பொருளின் குணத்தை குறித்து, ஒரு பொருளின் பண்பை, அந்த பொருளின் தன்மையை, இயல்பை விரித்து நிற்பது பெயர்ச்சொல்லில் ஐந்தாவது வகையாக இருக்கும் குணப்பெயரை குறிக்கும். குணப்பெயர் என்றால் பொருளின் குணத்தை குறித்து நிற்கும். கருமையானது, வட்டமானது, சதுரமானது, இனிமையானது, பெரியது, சிறியது, உயர்ந்தது, இவ்வாறு ஒரு பொருளின் பண்பை, இயல்பை, அதன் தன்மையை எடுத்து கூறுவது குணப்பெயராகும். அடுத்ததாக இருப்பது தொழிற்பெயர். தொழிற்பெயர் என்பது ஒரு தொழிலை குறித்து நிற்கும், ஒரு வினையை குறித்து நிற்பது தொழிற்பெயராகும். அங்கு பாடுதல், ஆடுதல், நடத்தல், ஓடுதல், இவை தொழிற்பெயராக இருக்கும். இது கட்டாயமாக காலத்தை காட்டி நிற்கும். படித்ததை சற்று மீட்டு பார்ப்போம். பெயர்ச்சொற்கள் ஆறு வகைப்படும். முதலாவது பொருட்பெயர், இரண்டாவது இடப்பெயர், மூன்றாவது காலப்பெயர், நான்காவது சினைப்பெயர், ஐந்தாவது குணப்பெயர், ஆறாவது தொழிற்பெயர். இந்த ஆறு வகை பெயர்ச்சொற்களில் பொருட்பெயர் என்பது பொருளை குறித்து நிற்கும். இடப்பெயர் என்பது ஒரு இடத்தை குறித்து நிற்கும். காலப்பெயர் என்பது காலத்தை குறித்து நிற்கும். சினைப்பெயர் என்பது உறுப்பின் பெயரை குறித்து நிற்கும். தொழிற்பெயர் வினையை குறித்து நிற்கும். இது காலத்தை காட்டுவதாக அமையும். எனவே பெயர்ச்சொற்களின் ஆறு வகைகளையும் நாம் அறிந்து இவை எவ்வகை பெயர்ச்சொல் என்பதை இனங்காணக்கூடியதாக நாங்கள் இவற்றை கற்று தெளிவடைந்து இருக்க வேண்டும். அடுத்ததாக இப்பாடத்தினூடாக இன்னும் ஒரு இலக்கண பகுதி இருக்கிறது, வினைச்சொல். ஒரு பொருளினது தொழில் நிகழ்ச்சியை குறிக்கும் சொல் வினை சொல்லாகும். அதாவது ஒரு தொழில் நிகழ்ச்சியை. இங்கு கட்டாயமாக வினை சொல் காலத்தை காட்டி நிற்கும். வினை சொல் எப்பொழுதும் காலத்தை காட்டி நிற்கும். பசுக்கள் புற்றறையை நோக்கி சென்றன. இறந்த காலம். பசுக்கள் புற்றறையை நோக்கி செல்கின்றன. நிகழ்காலம். பசுக்கள் புற்றறையை நோக்கி செல்லும் எதிர்காலம். எனவே இங்கு வினைச்சொல் என்பது கட்டாயமாக காலத்தை காட்டி நிற்பதாக அமையும். இத்தோடு உங்களுக்கு இங்கு ஒரு குறுக்கெழுத்து போட்டி வழங்கப்பட்டிருக்கிறது. இப்பாடத்தின் தொடர்ச்சியாக இவற்றை நீங்கள் செய்து பார்த்து அதன் விடைகளை பொருத்தமான இடங்களில் இடும்போது அவ்குறுக்கெழுத்து போட்டி புதிர் முழுமையாக நிறைவடைந்து காணப்படும். நீங்கள் சரியாக செய்திருப்பீர்களானால் உங்களுடைய குறுக்கெழுத்து போட்டி சரியான இடைவெளிகளில் பொருத்தமான சொற்களை கொண்டு காணப்படும். நாம் பாடசாலையில் பெறுவது கல்வி, நீர் அல்ல பயன்படுவது. கலம் கை எனும் சொல்லின் ஒத்தச்சொல் கரம், அடுப்பு எரிக்க பயன்படுவது. விறகு இரவு எனும் சொல்லின் எதிர்கருத்து பகல். பாத்திரம் எனும் சொல்லின் ஒத்த கருத்து சொல் கலம். திரையரங்குகளில் பார்ப்பது சினிமா. உப்பு நீர் காணப்படும் நீர்நிலை கடல் நீர்நிலை. நாம் தினமும் உண்பது உணவு கொடியில் காய்க்கும் காய். கொடியில் காய்க்கும் காய் இங்கு தரப்பட்டிருப்பது பூசணி. மேனி என்பதன் ஒத்த கருத்து சொல் உடல். வீட்டிற்கு தேவையான ஒன்று எண்ணெய். இவ்வாறு இந்த குறுக்கெழுத்து போட்டியில் பொருத்தமான சொற்களை நீங்கள் இணைத்து குறுக்கெழுத்து போட்டியை முழுமையாக செய்து வெற்றியடைய வேண்டும். நீங்கள் சரியாக செய்திருப்பீர்களானால் இந்த குறுக்கெழுத்து போட்டி முறையாக இடைவெளிகள் பூரணப்படுத்தப்பட்டு காணப்படும். பிழையான சொல்லொன்றை தெரிவு செய்திருப்பீர்களானால் குறுக்கெழுத்து போட்டியை மீண்டும் சரி பார்த்து பிழையை களைந்து சரியான சொல்லை தெரிந்து எழுதி பயிற்சி பெற்றுக் கொள்ளுங்கள். எதிர்வரும் காலங்களில் வினாத்தாளுக்கான ஆயத்தத்திற்கு மொழி ரீதியான முயற்சிகளில் நாம் ஈடுபட்டு எமது கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை நடத்தி செல்வோம். இன்று நாம் கற்ற பாடம் தமிழ் பாடநூலில் உள்ள 65 பக்கம் 10 பாடமாக அமைந்துள்ள பாடம். பாடத்தின் தலைப்பு குகனோடு ஐவர் ஆனோம். இப்பாடத்தில் உள்ள ஒத்த கருத்து சொற்கள் எதிர்கருத்து சொற்கள். அடுக்கு மொழி ஒத்து ஒழிக்கும் சொல். அது தொடர்பான மேலதிக வினாக்கள் மற்றும் சிறு வினாக்கள். பெயர் சொற்கள் முதலான விடயங்களை இன்று நாம் கற்றுள்ளோம். வினை சொற்கள் எழுவாய் பயனிலை அதற்குரிய அடைமொழிகளை நாம் இவ்வாறு இனங்கண்டு எழுத முடியும். இவ்வாறான பாடங்களுடன் அகராதி பயன்பாட்டு சொற்கள் சிலவற்றையும் இங்கு நாங்கள் மீட்டு பார்த்தோம். அன்பான மாணவர்களே, இக்கற்பித்தல் வேலை நிறைவுற்ற பின்னும் நீங்கள் ஒருமுறை இப்பாடத்தை முழுமையாக வாசித்து இப்பாடத்தில் உள்ள சிறு வினாக்கள் அதனைத் தொடர்ந்து காணப்படும் பயிற்சிகள் என்பவற்றையும் முழுமையாக செய்து பயனடைவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இன்று கற்பித்தலுக்காக எனக்கு நேரத்தை ஒதுக்கி தந்த உவா சமூக வானொலிக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்காக காத்திருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நான் பதிலை தமிழ் மகளிர் மகாவித்தியாலயத்தைச் சேர்ந்த ஆசிரியர்.